ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண்பிள்ளை வாக்கியங்கள் நிச்சயமாவே முடிய போறது அப்படின்னு இருக்கு. ஒரு 840 வாக்கியங்கள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணும். ஆனா 84 இன்னும் மனப்பாடம் பண்ணலையே, 81 இல்லையா. அதனால அந்த பெண்பிள்ளை வாக்கியம் 81 போதும். கடுகு சிரித்தாலும் காரம் போகாது, காரம் குறையாதுன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இந்த 81 வாக்கியங்கள் நமக்கு படிப்பறிவுலாம் வேண்டாம், பெரிய ஸ்காலரா இருக்கணும் அவசியமே இல்லை. பெண்பிள்ளை வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நிச்சயமாகவே இது ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கை நடத்தி கொடுத்துரும். அதாவது பக்குவப்படுதல். பெண்பிள்ளை வாக்கியத்தினுடைய ஒரே பிரயோஜனம் பக்குவப்படுறது. இப்போ 81 விஷயங்களை சொல்லி அதாவது பார்த்துக்கோங்க, 81 விதமான பக்குவ நிலைகளை பத்தி அவள் பேசுறா. நம்ம எல்லாம் பக்குவப்பட்டோம், பக்குவப்பட்டு இருக்கோம். இந்த விஷயம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய பட்டாச்சு, நிறைய பக்குவப்பட்டாச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த சொன்ன 81 வாக்கியங்கள்ல இதுதான ஒரு வாக்கியம் எப்படி நம்ம பக்குவப்பட்டிருக்கோமா பாருங்க. கொஞ்சம் கடினமான கேள்விதான் இல்லையா. ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாக்கியத்துக்கு கூட நம்ம இன்னும் பக்குவப்படலை. 81 வாக்கியம், 81 விதமான பக்குவப்பட வேண்டிய நிலைகள் இப்படியே பேசிட்டு இருந்தே அவன்னா எத்தனை கோடி பக்குவங்களை பத்தி அவள் பேசுவா. அதிசயமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு. சோ அடுத்த பக்குவம், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. 76 வாக்கியம், நீரில் குதித்தேனும் கணபுரத்தாளை போல. சில கணபுரம் கணபுரம் ஒரு ஸ்திரீயுடைய பெயர், அது கணபுரத்தாள் அப்படின்னு பெயர். ஸ்ரீரங்கத்துல ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அந்த ஆச்சாரியன் ரொம்ப அழகா பிரபந்தத்துக்கெல்லாம் விஷயம் சொல்லுவார், நல்ல சம்பிரதாய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர், ஒரு மகாத்மா. ஒரு சந்தர்ப்பத்துல அவர் காவேரியில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். காவேரியில அப்ப நல்லா வெள்ளம், அப்ப மழை வேற லேசா தூர்றது, சாயங்காலம் பொழுது சாயற நேரம் வேற. பரிசில் அப்படின்னு சொல்லுவா, தாழி வட்டமா இருக்கும். அதுல ஒரு கஷ்டம் என்னன்னா அது அப்படி சுத்தி சுத்தின்னு இருக்கும், திடீர்னு வெள்ளம்லாம் வந்துடுத்து. சமயத்துல ஆத்துல பார்த்தோம்னா சுழல் வரும், சுழல்ல அந்த பரிசில் மாட்டினா சுத்தி 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 கீழே இழுத்துட்டு போயிடும், தள்ளி விட்டுடும். ஒரு கொஞ்சம் லாபகமா ஓட்டினாதான் அந்த பரிசில் தாழி எல்லாம் அழகா கரைக்கு போகும். இப்ப ஒரு ஓடம் மாதிரியோ போட் கப்பல் மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப விஷயம் தெரிஞ்சு அதுல பழக்கப்பட்டவர்கள் தான் அதை பண்ண முடியும். இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த ஒகேனக்கல்ல இந்த தாழி உண்டு. அந்த மாதிரி மந்த்ராலயம் துங்கபத்ரா இருக்கு இல்லையா, அந்த துங்கபத்ரா நதியை கடக்கிறதுக்கு நிறைய பரிசில் தாழி அப்படியே நல்ல பிரயாணப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த இன்னைக்கும் சில சில கிராமங்கள்ல எல்லாம் பார்க்கலாம் நதியை கடக்கிறதுக்கு இந்த தாழி ரொம்ப சுலபமா சின்னதா இருக்கும், வட்டமா இருக்கும். ஒரு 7 பேர் 10 பேர் உட்காரலாம், உட்காந்து அப்படி ஓட்டிட்டு போவா. அது அழகா ஓட்டிட்டு வரா, ஆள் நிறைய உட்காந்துட்டு இருக்கா. மழை வேற தூர ஆரம்பிச்சுடுத்து. காவேரியில திடீர்னு ஒரு வெள்ளம் ஜாஸ்தி ஆகும். அப்ப இந்த தாழிக்காரன் சொல்றான், வெள்ளம் ஜாஸ்தி ஆகிறது, மழையும் பெய்யறது, இப்படி தாழி திணறது, யாராவது நீச்சல் தெரிஞ்சவா ஒருத்தர் ரெண்டு பேர் தாழிலேருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சு விட்டேன்னா மற்றவாள்லாம் சௌகரியமா கரை போய் சேரலாம். இல்லைன்னா எல்லாரும் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்திதி வந்துடும். ஏன்னா அந்த வெள்ளத்துல ஒரு பக்கம் இழுக்கிறது, வட்டமா வர சுழல் வர சூழ் இழுக்கிறது. இது தாண்டி இவன் அந்த தாழிய பரிசல ஓட்டிண்டு போகணும், கொஞ்சம் கடினமான வேலை. அதனால சொன்னா நீச்சல் தெரிஞ்சவானா இறங்கி அழகா நீச்சல் அடிச்சுடலாம். இந்த கிராமத்துல இருக்கிறவா ஆத்தங்கரை ஓரத்துல வசிக்கிறவாளுக்கெல்லாம் அந்த நீச்சல் அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இந்த கங்கையில ஹரித்வாரில் பார்க்கணும், அத்தனை வேகமா நதி வெள்ளம் அடிச்சுண்டு வரும். ரிஷிகேஷ்ல கங்கை ரொம்ப சமாதானமா சைலண்ட் கேஞ்சஸ் சொல்லுவா. அதே ஹரித்வாரில் பார்த்தோம்னா அந்த கங்கையுடைய வெள்ளப்பிரவாகம் சொல்லி மாளாது. அப்ப அதுல அங்க இருக்க குட்டி குட்டி குழந்தைகள்லாம் சர்வசாதாரணமா நீச்சல் அடிப்பார்கள். இல்லாட்டி இந்த கடற்கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மீன் பிடிக்கிறவா இருக்கா இல்லையா, அவ குழந்தைகள்லாம் பார்க்கலாம் ஜாலியா கடல்ல போய் முங்கி நீச்சல் அடிச்சு வெள்ள வரும். இந்த முத்து குளிக்கிறவா பசங்க இவாள்லாம் பார்த்தோம்னா அவளுக்கும் ரொம்ப சாதாரணமா. இன்னைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் பார்க்கலாம், இந்த வயக்காட்டில் பெரிய கிணறுலாம் இருக்கும் பம்ப்செட்லாம் போட்டு, அங்கேயே வளர்ற பசங்கள்லாம் நன்ன ஒசரத்துலேருந்து கீழே அந்த கணத்துல குதிச்சு அழகா நீச்சல் அடிப்பா, டைவடிப்பா, நான் பார்த்திருக்கேன். அதே நகரத்து பசங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பயப்படுவா. அதனால அந்த தாழிக்காரன் சொல்லிட்டான், யாரா ஒருத்தர் ரெண்டு பேர் குதிச்சு நீச்சல் அடிக்கலாமே, ஆச்சாரியன் வேற இல்ல இருக்கார், அப்ப எல்லாரும் பத்திரமா போய் கரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா யாரும் குதிக்கிறதுக்கும் ரெடி இறங்கிறதுக்கோ தயாரா இல்லை. அவளுக்கு உசுறு மேல ஆசை தானே, அது சரி தப்பு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் இருக்கா, ஆண்கள் இருக்கா, ஆண்களும் இருக்கா பெண்களும் இருக்கா அந்த ஆச்சாரியனும் இருக்கா. அப்ப அதுல இருந்தவள் தான் கணபுரத்தாள் அப்படின்ற ஒரு ஸ்திரீ பெண். அந்த பெண் என்ன பண்ணா, ஏ தாழிக்காரா நீ 100 வருஷம் நன்னாரு, அழகா கொண்டு போய் எங்க ஆச்சாரியனை கரையில சேர்த்துடு சரியா அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ஆச்சாரியனை பார்த்தா கை கூப்பிண்டா, ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு சொல்லி டக்குன்னு காவிரியில குதிச்சுட்டா. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பெண் போய் இதை பண்ணுவா அப்படின்னு ஒருத்தரும் யோசிக்க கூட இல்லை. ஒரு க்ஷண நேரத்துல அவ டக்குன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டா. என்ன ஒரு மனோதைரியம் வேணும், எப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய அபிமானம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண தோணும் இல்லையா. உலகத்துல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவாவாளுடைய பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் ஆச்சாரியன் அப்படின்னு வச்சுருக்கோம் ரைட்டா. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா ஆச்சாரனை விடுறதுக்கோ சத்சங்கத்தை விடுறதுக்கோ பகவத் விஷயத்தை விடுறதுக்கோ கோவில விடுறதுக்கோ யாரும் 2வது தடவை யோசிக்கிறதே கிடையாது. இது உலகத்தினுடைய இன்னொரு முகம், உலகத்தினுடைய ஒரு முகம் நம்ம பார்த்துட்டு இன்னொரு முகம் பயங்கரமான முகம், சுயநலமே பிராதான்யமான முகம். அது யார வேணா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், தன் சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். எத்தனையோ குழந்தைகள்லாம் தன் சுயநலத்துக்காக அப்பா அம்மா கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும், கவலைப்பட்டா கவலைப்படட்டும், நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படிலாம் சொல்லி அப்பா அம்மாவை படாத பாடுபடுத்துறது. அப்பா அம்மாவுடைய மரியாதையை பத்தியோ சமூகத்தை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ அவளோட வருஷம் வளர்த்திருக்காளே எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கான்னா அவளெல்லாம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அவளுடைய இன்னொரு முகம், அப்ப அப்பா அம்மாவோட பழகிறதெல்லாம் போலின்னு தானே ஆயிடுறது இல்லையா. அப்பா அம்மா இடத்துல அவளுடைய சுகம், அவளுடைய நமக்கா அவளை பண்ணிருக்காளே அந்த சிந்தனை வரது இல்லை இல்லையா. இந்த மாதிரி நிறைய பார்க்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து தகராறு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இன்னொரு முகம் எப்படி இருக்கு அப்படின்னா சுயநலம் தானே பிராதான்யமா இருக்கு. அப்படி கலியுகத்துல சுயநலம் தான் வசதி அப்படிதான் காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலியுகத்துல ஒரு பெண் கவலையே படலையா, தனக்கு குடும்பம் இருக்கே, தனக்கு குழந்தை இருக்குமே, தன்னுடைய மாமன நிறைய உண்டு இல்லையா. இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் மரணத்தை பத்தி பேசணும் அப்படின்னா உடனே நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள், இந்த வேலையை மட்டும் முடிச்சா நம்ம ஆட்டுக்கு போயிட்டு இருப்பேன், நிறைய வசனம் எல்லாம் பேசுவோம். ஆனா அவ அதெல்லாம் எதையுமே யோசிக்கலையாம், யோசிக்கலைன்னா இதெல்லாத விட முக்கியம் அந்த ஆச்சாரியன் நன்னா இருக்கணும். அந்த ஆச்சாரியன் நன்னா இருந்தாருன்னா பல ஜீவர்கள் சத்கதி அடைஞ்சிடுவா அப்படின்னு அந்த ஒரு தீர்மானம், அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய பக்தி. நம்மெல்லாம் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல செத்தா தேவலையே அப்படின்னு நினைச்சிருப்போம். எப்ப நமக்கு ஒரு அவமானம் வந்துடுத்தோ ஒரு கஷ்டம் வந்துடுத்தோ அப்படின்னா ஐயோ பகவான் நம்மளை ஐஷமேட்டா தேவலையே நினைச்சிருப்போம். அடுத்தவாளுக்காக உசிரை கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப துர்லபமான விஷயம். அப்படியே தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச வாளுக்காக கொடுப்போம், அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு. இது இவளுடைய மனசு எப்படின்னா இவர் நன்னா இருந்தாருன்னா பல ஜீவர்கள் சத்கதி அடைவா, அப்படி ஒரு ஆச்சரியமான மனசு. அதனால டக்குன்னு குதிச்சுட்டா, ஆச்சாரியன் அசந்து போயிட்டா, தாழிக்காரங்க என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்கள்ல கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுடுதான் அவனுக்கு. ஆண்கள் எல்லாம் பார்த்தான் கேவலமா, சே இது கூட பண்ண ஒரு தைரியம் இல்ல, ஒரு மனசு இல்ல. ஒரு பெண் அவ்வளவு அழகா காவேரி வெள்ளத்துல குதிச்சுட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்காக அந்த ஆச்சாரனை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு தாழிய ஓட்டான். அந்த ஆச்சாரன் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. இப்படி ஒரு ஜீவன் இவ்வளவு தூரம் லோகக்ஷேமார்த்தமான ஒரு ஜீவன், சாதாரண ஒரு குடும்ப பெண்மை தானே. ஆனா அந்த குடும்ப பெண்குள்ள உலகத்தை பத்திய ஒரு மனசு, எல்லாரும் சுகப்படணும்ன்ற ஒரு ஆசை. இவ்வளவு விசேஷம் பார்த்தாளா. நிஜமாவே நம்ம சாதாரண வாழ்க்கை என்ன தெரிய போறது, வாழ்க்கை ஒன்றும் இது இல்லை நினைச்சிருக்கும். ஒவ்வொருத்தருடைய மனசுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பலமும் வலியும் பகவானுக்கும் குருவுக்கும் அவாவாளுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவாளால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதானே இந்த உலகம். அழகா எப்படியோ ஒரு வழியா கரை சேர்ந்துடுத்து தாழி பெண் பிள்ளை இதைத்தான் சொல்றாள். நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே, இந்த மாதிரி தண்ணியில குதிக்கிற அளவுக்கு நான் லோகக்ஷேமார்த்தமா வாழக்கூடியவளா இல்லையே, ஆச்சாரிய அபிமானம் உடையவளா இல்லையே, அடுத்தவாளை பத்தி கவலைப்படுறவளா இல்லையே. நான் பாட்டு என் கவலை தானே முக்கியம், அதனாலதான் சுவாமி ஊரை விட்டு போறேன். அடியாள் முசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சரி அவள் குதிச்சா. குதிச்சாலா தாழி ஒரு வழியா கரை சேர்ந்து விடுத்தா இருட்டு வேற. அப்ப அந்த ஆச்சாரியன் சொன்னார், அப்பா தாழிக்காரா நீங்க என்ன இருப்பாய், அந்த அம்மா அப்படி குதிச்சுட்டாளே, இப்படி எங்கேயாவது தத்தளிக்கிறாளா பாருப்பா, தாழிய ஓட்டிண்டு போய் எப்படியாவது அந்த அம்மாவை காப்பாதேன் அப்படின்றார் ஆச்சாரியன். உடனே தாழிக்காரன், நிச்சயமா ஐயா நான் உங்களை சேர்த்துட்டு அதுதான் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க தோ அப்படின்னா. அதுக்குள்ள அடியேன் அடியாள் தாசி அப்படின்னு குரல் வந்துடுத்து. உடனே சொன்னா, தேவரீர் அடியேன் இங்க ஒரு மேட்டுல ஒதுங்கிட்டேன் அப்படின்னு விட்டா. காவேரி திடீர்னு பார்த்தா சில இடங்கள்ல மணல் மேடு இருக்கும், அந்த இவ விழுந்து குதிச்சா இல்லையா இந்த வெள்ளம் அவளை கொண்டு ஒரு மணல் மேடுல அப்படி தள்ளி விட்டுடுத்து. உடனே சத்தம் அந்த திசையை நோக்கி அவன் தாழியை ஓட்டிட்டு போனான். அந்த கணபுரத்தால அழகா தாழில ஏத்திட்டு கொண்டு வந்து கரை சேர்த்தான். சேர்த்த உடனேயே ஆச்சரியமா ஆச்சாரியன் கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சதான். அப்பாடா நல்லபடியா வந்து சேந்தியே அப்படிங்கிறா. அப்ப அவள் சொன்னா, தேவரி அத்தனை அழகா ஆத்திர கூட முழுக விடாதபடி அங்கேயும் ஒரு கோர மேடா இருந்து என்னை ரட்சிச்சுட்டேளே, சம்சார சாகரத்திலேருந்து காப்பாத்தின தேவரி, காவேரி ஆத்திலையும் ஒரு மணல் மேடாக இருந்து என்னை காப்பாற்றினீரே அப்படின்னு அவர் திருவடிகள்ல விழுந்து செய்யிச்சார். அவ ஆச்சாரியன் சிரிச்சுண்டே சொன்னார், உம்முடைய விசுவாசம் இதுவானால் அப்படியே ஆகும். எத்பாவம் தத்பவதின்ற நம்பிக்கை, அந்த ஆச்சாரிய விசுவாசம். குதிச்சுட்டா ஆனா ரங்கனுக்கு பொறுக்குமோ, காவேரிக்கு தான் ஆகுமோ, இப்படிப்பட்ட உருத்திய போய் காவேரி கொண்டு போனா பெரிய பழி இல்லையா, அவ தலையில பாபம் வந்து சேர்ந்துடாதா, அழகாக அலைக்கையினால அவளை ஒரு மணல் மேட்டில தள்ளி விட்டுட்டா. ஆச்சாரிய நம்பிக்கை, ஆச்சாரியனுக்காக சரீரத்தையும் வாழ்க்கையும் கொடுக்க துணிஞ்சா இல்லையா, அதுவே அவளை காப்பாத்திடுத்து. ஆச்சாரியன் அசந்து போனார் அவளுடைய விசுவாசத்தை நினைச்சு. அவள் கண்கள்ல ஆனந்த பாஷம் அணிஞ்சு நின்றுண்டிருந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை நினைச்சுண்டு. தாழிக்காரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருந்தான். இவளுடைய விசுவாசத்தை சொல்றதா, ஆச்சார அனுகிரகத்தை சொல்றதா, இத்தனையும் பார்த்துண்டு சும்மா இருக்கிற மத்த சுயநலக்கார மனுஷால நினைச்சுண்டா என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா, எப்படி ஒரு அனுபவம் பார்த்தேளா இந்த பெண் பிள்ளை. இந்த விஷயம் எந்த ஆச்சாரியன் அப்படின்னு காண கிடைக்கல. சில இடங்கள்ல ஸ்ரீ நம்பிள்ளை அப்படின்ற ஒரு ஆச்சாரியனுடைய விஷயமாக காண கிடைக்கிறது, ஜோரா குரு பரம்பரா பிரபாவத்திர. ஆனா நம்பிள்ளை வந்து ராமானுஜருக்கு அப்புறம் பராசரப்பட்டதுக்கு அப்புறம் நஞ்சியர், அப்புறமா தான் நம்பிள்ளை. இது வேற இன்னொரு ஆச்சாரியனாகவும் இருந்திருக்கலாம். எது எப்படியோ இந்த விஷயம் அவ்வளவு வசதி. அந்த பெண் பிள்ளை எப்படி ஒரு பக்குவத்தை சொல்றா பாருங்க, இந்த மாதிரி ஆச்சாரியனுக்காக லோகக்ஷேமார்த்தமாக நதியில குளிக்கிற குதிக்கிற அளவுக்கு அடியாள் ஒன்னும் பக்குவப்படலையே சுவாமி அப்படின்றாள். அதுலயும் ராமானுஜரிடத்திலே இதில் சொல்றார். ராமானுஜர் எல்லா ஜீவனுக்காகவுமே தன்னவர்த்திக்க கூடிய ஒரு ராமானுஜர். எல்லா ஜீவனுக்காகவும் பரிவார். இவன் ஆளுதான் இவருக்கு தான் கிடையாது. ஒருத்தர் விடாம அத்தனை பேருக்கும் கருணையோடு பரிவோட பிரார்த்திக்கக்கூடிய ஒரு ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. ராமானுஜர் ரொம்ப விசேஷமானவர். எத்தனையோ தடவை அந்த காவிரியில் அவரும் பிரயாணம் பண்ணிருக்கார். எத்தனையோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில பார்த்திருக்கார். எத்தனையோ பேர் அவருக்கு விஷம் கொடுத்திருக்கார். எத்தனையோ பேர் அவரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கார். தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ண யாதவ பிரகாசரையே திருத்தி பணிகொண்டு தன் சிஷ்யனா மாத்தின்ற ஒரு ராமானுஜர். அப்படி ஒரு மனசு. இப்ப தன் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிருக்கா அப்படின்னா அவள் ஆயுசு முழுக்க வெறுத்து ஒதுக்கும் இல்லையா. அவர் பக்கத்தை கூட சேர்க்க மாட்டோம். அவர் நான நிர்ணயம் செய்து விடல் அப்படின்னு இன்னா செய்தாரை ஒருத்தர் அப்படின்றோம் இல்லையா. அதாவது நமக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தாலும்னா அவளை வெக்கப்படுறதுக்கு எதிராக சுலபமான வழி அப்படின்னா அவளுக்கு நாம திரும்பி ஒரு நல்லது பண்ணிட்டோம்னா அதுதான் அவளை வெக்கப்பட வைக்கிறதுக்கு பெரிய சுலபமான வழி. அந்த மாதிரி கொஞ்சம் கூட துவேஷமே இல்லாத ராமானுஜர். கொலை பண்ணனோன்னு அழிச்சுட்டு போன யாதவ பிரகாசர் பின்னாடி காலத்துல இவருடைய சிஷ்யரா மாறி ஆனந்தமா ராமானுஜர் பெருமையை உலகம் முழுக்க பேசிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மனசுடைய ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. இனிமேல் தண்ணீர் யாராவது குதிக்கிறத பார்த்தாலோ நதியை பார்த்தாலோ எங்கேயாவது பரிசில் தாழி தியானம் பார்த்தாலோ இல்லாட்டி ஏதான குளத்துல தவக்களை குதிக்கிறத பார்த்தா கூட, தவளை தவக்களை சும்மா சொல்ற வச்சுக்கோங்க, தவளை குதிக்கிறத பார்த்தாலோ நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. தண்ணியில குதிச்சுட்டா அப்படின்னு எங்க விஷயம் கேட்டா கூட கணபுரத்தாளை நினைச்சுக்கணும், பெண் பிள்ளைய நினைச்சுக்கணும், யதிராஜன் ராமானுஜனை நினைச்சுக்கணும். 76 வாக்கியங்கள் முடிஞ்சொடுத்து ஒரு ரீகேப் சொல்லுவோமா? அப்பப்ப சொல்லவே இல்லை இல்லையா. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமுழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமிழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பக்தர் விரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ த்ரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்றறியேனோ மதுர கவியாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. எத்தனாவது வாக்கியம்? 22. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. 25. அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவல் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. 28. அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போலே, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. 32. கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவானைப் போலே. 34. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகியைப் போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாரை போலே. 37. அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே. அவன் மேனி ஆனேனோ திருப்பானரை போலே. 39. அனுப்பிவையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. 41. மண்பூவை இட்டேனோ குரவநம்பியை போலே. மூலமென்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே. பூச கொடுத்தேனோ கூணியைப் போலே. பூவை கொடுத்தேனோ மாலாகாரரைப் போலே. வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போலே. வைத்தவிடத்து இருந்தேனோ பரதனைப் போலே. அக்கரைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போலே. 48. அரக்கனுடன் பொருதேனோ பெரியவுடையாரைப் போலே. இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போலே. இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே. 51. இங்கும் உண்டென்றேனோ பிரஹல்லாதனைப் போலே. இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனைப் போலே. 53. காட்டுக்கு போனேனோ பெருமாளைப் போலே. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே. 55. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே. இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுகநம்பியைப் போலே. 57. இருமிடறு பிடித்தேனோ செல்வ பிள்ளையைப் போலே. நில்லனப் பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே. 59. நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியைப் போலே. அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானைப் போலே. அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானைப் போலே. 62. அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே. அருளாளம் கண்டேனோ நல்லானைப் போலே. அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரைப் போலே. ஆரியனைப் பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானைப் போலே. அந்தாதி சொன்னேனோ அமுதனாரைப் போலே. அவளாச்சு 66. 67. அனுகூலம் சொன்னேனோ மல்யவானைப் போலே. கள்வன் இவனென்றேனோ லோககுருவைப் போலே. கடலோசை என்றேனோ பெரிய நம்பியைப் போலே. சுற்றி கிடந்தேனோ திருமாலையாண்டானைப் போலே. சூழரவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரைப் போலே. உயிராயப் பெற்றேனோ ஊமையைப் போலே. உடம்பை வெறுத்தேனோ நரையூராரைப் போலே. திருநரையூராரைப் போலே. என்னை போல் என்றேனோ உபரிசரனைப் போலே. 75. யான் சிறியனென்றேனோ திருமலை நம்பியைப் போலே. 76. நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. 76 ஆச்சு. இது என்ன பண்ணும்? 1, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அப்படி ஒரு இது மனப்பாடம் பண்ணும். அதுக்கப்புறமா அழகா 2, 12 அப்படி, அப்புறமா 3, 13, அப்புறமா 9, 19 இப்படியே 12 வரும்போது எல்லா வாக்கியங்களும் சுலபமா ஞாபகம் வரும். இப்படி 1, 10, 20 அப்படி பண்ணிட்டு அப்புறமா 1, 5, 10, 15, 20, 25, 30 அப்படியே 12 வரும்போது கரெக்டா ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் அங்கங்க திடீர்னு நம்பர்லாம் சொன்னீங்க. 76 ஆயாச்சு. ராதே கிருஷ்ணா, நீரில் குதிக்கலாமா கணபுரத்தால் போலே? அந்த அளவுக்கு முதல்ல பக்தி வரணும், பக்குவப்படுவோம். 76வது பக்குவம். 76 பக்குவத்துல 81க்கு பாஸ் மார்க் போட்டு பார்ப்போமா? எத்தனை மார்க் தேரும்? மார்க் தேருமா? தேரவே இல்லைன்னா கவலையே வேண்டாம், கிரேஸ் மார்க்ல தப்பிச்சுடலாம். என்ன கிரேஸ் மார்க் அப்படின்னா, பெண்பிள்ளை ரகசியம் கேட்டதுக்கே ராமானுஜர் 81க்கு 81 ஃபுல் மார்க் போட்டுருவார். கவலையே வேண்டாம், நம்மளா எழுதினோம்னா தேர்றது கஷ்டம், அவரா கிருப பண்ணி தேத்தி விட்டுருவார். சரியா, கணபுரதாளுக்கு ஒரு மண்மேடா இருந்த ஆச்சாரியன் காப்பாத்தின மாதிரி மரமண்டையா இருக்கிற நமக்கு ராமானுஜர் காப்பாத்துவார். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ கணபுரத்தாளுக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய்.
ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.